நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ஜான்.
வணக்கம் ரைசல்.
கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். அதுவும் ஆனால் முக்கியமான ஒரு தலைப்போட சந்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி.
ஆமாம் ரைசல், மனித குலத்திற்கே வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். ஒரு இடைவெளியாக இருந்தாலும் உங்களோடு பேசுவது ரொம்ப மகிழ்ச்சி ரைசல்.
ஜான், இப்போ COP 26 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்போ COP னா என்னன்னு சொல்லுங்களேன், குறிப்பாக அதன் வரலாறு பின்னணி அப்படிங்கிறத விளக்குங்களேன்.
COP என்றால் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் என்று பெயர். COP 26 என்பது இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் என்கின்ற அமைப்பினுடைய 26வது கூட்டம். அது மனிதகுலம் ஒரு குடும்பம், உலகம் நமது வீடு, நமது கூரையை நாமே எரிக்கலாமா, அப்படி செய்தால் நம் நிலைமை விபரீதம் ஆகிவிடும் அல்லவா என்றெல்லாம் சூழலியல் பிரச்சனைகள் குறித்து 1970களிலேயே பேச துவங்கினார்கள். எண்ணெய், நிலக்கரி, எரிவாயு போன்ற புதைப்படிவ எரிபொருளின், அதாவது ஃபாசில் ஃபியூயல் என்கின்ற புதைப்படிவ எரிபொருளின் தீவிர பயன்பாட்டினாலும், தொழிற்புரட்சியின் நீட்சியில் உலகமயமாக்கலின் சிக்கலினாலும், நகரமயமாக்கம் மற்றும் தனியார் மயமாக்க நிலையினாலும், இயந்திரம் மற்றும் இணைய வழி சந்தையினாலும் மனிதகுலம் தன் சுற்றுச்சூழலை அழித்து வருகிறது என்றும், வருகிற தலைமுறைக்கு எந்த விதத்திலும் வாழ தகுதியற்ற உலகத்தையே வழங்க இருக்கிறோம் என்றும் சூழலியல் சம்பந்தப்பட்டவர்கள் கவலைப்பட்டார்கள். அதோடு தேசத் தலைவர்கள் இதற்கு ஒரு நல்ல முடிவெடுக்கவில்லை என்றால் மனிதகுலமும் இந்த பூமியும் அழிந்துவிடும் என்றும் எச்சரித்தார்கள். அதன் விளைவாக 1992 ரியோ டி ஜெனிரோ என்ற இடத்தில் ஏர்த் சம்மிட் என்ற பூமி உச்சமாநாடு நடந்தது. அதன் முடிவுகளை 1994 196 நாடுகள் ஆதரித்து கையெழுத்து போட்டன. யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், UNFCCC என்கிற ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் குறித்த அமைப்பு உருவானது. அந்த அமைப்பில் சம்பந்தப்பட்ட நாடுகளிலிருந்து முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட பிரதிநிதிகள் இணைந்த உயர்மட்ட குழுவிற்கு பெயர்தான் COP, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் என்று பெயர் ரைசல்.
அடுத்து ஜான், COP நடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக கேட்கணும்னா COP வந்து எதை சாதித்தது, எங்கு சறுக்கியது சொல்லுங்களேன்.
ரைசல், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான பனிப்போர் முடிவடைந்த நிலையில் COP 1 என்று COP-யின் முதல் கூட்டம் 1995 அப்பொழுதுதான் இணைந்திருந்த மேற்கு மற்றும் கிழக்கு ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்றது. ஆனால் COP 3 தான் முக்கிய முதல் மைல்கல்லாக கருதப்படுகிறது. அது ஜப்பானில் நடைபெற்றது. வளர்ந்த நாடுகள் தங்கள் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கரியமில வாயுவின் அளவை 5% குறைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதை கியோட்டோ ஒப்பந்தம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டது. அதனால் 2005 தான் அந்த முடிவில் 192 நாடுகள் கையெழுத்திட்டன. பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் அவரவர்கள் ஒத்துக்கொண்ட அளவுப்படி 2008 2012 குறைப்பதாக ஒத்துக்கொண்டன. மறுபடி 2012 தோஹாவில் நடைபெற்ற மாநாட்டில் கியோட்டோ ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கரியமில வாயுவை குறைக்க வேண்டிய காலகட்டத்தை 2013 2020 என மாற்றினார்கள் ரைசல். ஆனால் அந்த ஒப்பந்தமும் இன்னும் நடைமுறைக்கு வந்த பாடில்லை. இந்த நிலையில் 2015 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடந்த COP 21 கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அங்கு நடந்த கூட்டத்தின் முடிவுகளை பாரிஸ் ஒப்பந்தம் என்று அழைக்கின்றனர். அது மிக மிக முக்கியமான ஒப்பந்தம் ரைசல். அதன்படி அதில் கையெழுத்திட்ட 196 நாடுகளும் இணைந்து பூமி பந்தின் வெப்ப அளவை 2 குறைவாகவே வைக்க முயற்சிப்பது, முடிந்தால் 1.5 அளவுக்கு குறைப்பது என்று முடிவானது. குறிப்பாக இந்த வெப்ப அளவு தொழிற்புரட்சி தொடங்கிய 18-19 நூற்றாண்டுகளுக்கு முந்தைய வெப்ப அளவை ஒப்பிட்டு முடிவு செய்யப்பட்டது. இதனை 2050 சாதித்து காட்டுவது என்றும், ஒவ்வொரு 5 அனைத்து நாடுகளும் தங்கள் சாதனை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் போன வருடம் கூட வேண்டிய முதல் 5வது ஆண்டு கூட்டம் கோவிட் தொற்று காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இந்த வருடம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில்தான் ஒவ்வொரு நாடும் தங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது. 1970களில் பேசினார்கள், 1992 கூடினார்கள். ஆனால் அதற்கு பிறகு பல தடவை இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட இதை நடைமுறைப்படுத்துவதிலே பல சிக்கல்கள் இருந்ததனால் இதை நடைமுறைப்படுத்தவே முடியவில்லை. ஆகவே இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டமாக கருதப்படுகிறது. ரைசல்,
அடுத்து ஜான், இப்போ காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ காலநிலை மாற்றத்தினால ஏற்படுகின்ற விளைவுகள் அல்லது என்ன வந்துவிடும் என்று அஞ்சப்படுகிறது சொல்லுங்களேன்.
ரைசல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மனித குலத்திற்கான வாழ்வா சாவா பிரச்சனை. காலநிலை மாற்றம் அப்படின்னா பூமியில் குளிரும் சூடும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தட்பவெப்ப நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட்பமும் வெப்பமும் சீராக இருந்தால்தான் பூமி சமநிலையில் இருக்கும், மனித உயிர்கள் வாழ்வதற்கான வசதியாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு ஜுரம் வந்தால் உடல் சூடாவது போல சமீப காலங்களில் பூமியின் சூடு அதிகரித்து கொண்டே போகிறது, தனியும் பாடில்லை. இப்படி சூடு அதிகரித்து கொண்டே போனால் மனிதகுலம் அழியும் ஆபத்து இருக்கிறது. இதைத்தான் காலநிலை மாற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், பூமியின் சூட்டிற்கு காரணமே ஆறறிவு உள்ள ஜீவன் என்று தங்களையே மார்தட்டி கொள்ளுகிற மனிதர்களின் நடவடிக்கையே காரணம் என்று அறிவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். புகைக்கக்கும் தொழிற்சாலைகள், வானுயர கட்டிடங்கள், வளம் வரும் வாகனங்கள் என தன் வாழ்க்கையை சொகுசாக்கிக் கொள்வதில் ஆர்வம் காட்டுகிற மனிதர்கள், அதற்காக செலவழிக்கிற எரிபொருளை எரிக்கும்போது வெளிப்படுகிற கரியமில வாயு சூரிய வெப்பத்தை காற்று மண்டலத்திலேயே பிடித்து வைப்பதால் நம் பூமி சூடாகிறது. மேலும் குப்பையில் தூக்கி எறியப்படும் உணவிலிருந்து மீத்தேன் வெளிப்பட்டு அதை மேலும் மேலும் சூடாக்குகிறது. கரியமில வாயுவை உறிஞ்சுகிற காடுகளை அழிப்பதாலும் நகரமயமாதல் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பாலும் அந்த சூடு இன்னும் சூடாகிறது. அதாவது பல மில்லியன் வருடங்கள் இந்த பூமி இருந்திருக்கிறது. 19 நூற்றாண்டில் இருந்த அந்த வெப்பத்தை விட 50% இப்போதைக்கு இந்த ஒரு 100-150 வருடங்களில் கூடியிருக்கிறது என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதனால் ஆர்க்டிக் அண்டார்க்டிக் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து கடற்கரை ஓரங்களில் வெள்ளம் ஏற்படவும் தீவுகள் மாயமாகவும் வழிவகுக்கிறது. ரைசல், வறட்சியும் புயல்களும் காட்டுத்தீகளும் உருவாகின்றன. ரைசல், மனிதகுலம் அழிவதற்கான ஒரு காரணமாக அமைந்துவிடும் இந்த காலநிலை மாற்றம். ரைசல்
ஜான், இப்போ கடைசியாக கேட்குறது அப்படின்னா, இப்போ பிரிட்டனின் கிளாக்ஸ்கோ நகரில் வந்து COP26 கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்தில் உலக நாட்டின் தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு எப்படி நம்மை, உங்களையும் சரி எங்களையும் சரி எல்லாரையும் சரி எப்படி பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்.
மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்தை 10-11 இன்னொரு கூட்டமாக நாம் பார்க்க முடியாது. ரைசல், ஏனென்றால் ஒவ்வொரு நாடும் கரியமில வாயுவை எப்படி குறைத்திருக்கிறோம் என அறிக்கை கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள், இப்போது ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ சீனாவோ ஜப்பானோ ஐரோப்பிய நாடுகளோ, அவர்கள் வெளியிடுகிற கரியமில வாயு வளர்ந்து வரும் அல்லது வளராத நாடுகளில் உள்ளவர்களையும் பாதிக்கிறது இல்லையா. அதனால் கரியமில வாயுவை குறைக்க திட்டமிடும்போது பொருளாதாரத்தில், உற்பத்தி முறையில், வணிகத்தில், போக்குவரத்தில் அப்படின்னு நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டி வரும். அப்படி முடிவுகளை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்க இருக்கிறது. ரைசல், உதாரணமாக பெட்ரோல் டீசல் கார்களை தவிர்த்து மின் கார்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வரலாம். அப்பொழுது நாம் வைத்திருக்கின்ற கார்கள் பயனற்று போய்விடும். ரெட்மீட் என்கின்ற இறைச்சியை குறைத்து உண்ண சொல்லலாம். அப்பொழுது ரெட்மீட் என்கின்ற இறைச்சியை அதிகமாக உண்பவர்கள் குறைத்து உண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். அதிகமாக விமானத்தில் பயணங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கும் வரலாம். இப்பொழுது குக்கிங் கேஸ் என்கின்ற சமையல் எரிவாயு கொண்டு சமைக்காமல் மாற்று எரிவாயுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறை கூட வரலாம். இப்படி பொருளாதார முறையிலே, உற்பத்தி முறையிலே, வணிகத்திலே வருகின்ற மாற்றங்கள் நம்முடைய சமூக கலாச்சாரத்திலும் அதிகமான மாற்றங்களை உருவாக்கும். ரைசல்,
மிக்க நன்றி ஜான்.
நன்றி ரைசல், நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.